மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நாம் இன்று தரம் 11 சதவீதம் தொடர்பான வினாக்களினுடைய கடந்த கால வினாக்கள் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம். இன்று நான் உங்களோடு கலந்துரையாடுவதற்காக பூனாகலை தமிழ் மகாவித்தியாலயத்தின் கணிதப்பாட ஆசிரியர் டி நிரோஷன் இணைந்திருக்கின்றேன். நாம் ஏற்கனவே கடந்த கால வினாக்கள் தொடர்பாக சதவீதத்தில் அடிப்படையாக கொண்டு வினவப்பட்டிருக்கின்ற வினாக்களை கொண்ட சதவீதம் தொடர்பான கடந்த கால வினாக்களான 2016 2017 ஆகிய வருடங்களினுடைய வினாக்களை நாம் ஏற்கனவே கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த வகையில் அதனுடைய தொடர்ச்சியாக 2018 சதவீதம் தொடர்பாக வினவப்பட்டிருக்கின்ற வினா தொடர்பாக சற்று கலந்துரையாடுவோம். அந்த வகையில் 2018 பகுதியொன்று பியிலே 3வது வினாவாக ஒரு வினா வினவப்பட்டிருக்கின்றது. 2018 பகுதியொன்று பியிலே 3வது வினாவாக வினவப்பட்டிருக்கின்ற சதவீதம் தொடர்பான எண்ணக்கருக்களை கொண்ட வினா ஒன்றினை நாம் இன்று பார்ப்போம். மின்பொருள்களை இறக்குமதி செய்கையில் 30% தீர்வை அறவிடப்படுகின்றது. 30% தீர்வை அறவிடப்படுகின்றது. இவ்வகை பொருளொன்றை இறக்குமதி செய்கையில் தீர்வையாக ₹9000 செலுத்த வேண்டுமெனின் இறக்குமதி செய்யும் பொருளின் பெறுமானம் யாது? மீண்டும் அந்த வினாவை பார்ப்போம். மின்பொருள்களை இறக்குமதி செய்கையில் 30% தீர்வை அறவிடப்படுகின்றது. இவ்வகை பொருளொன்றை இறக்குமதி செய்கையில் தீர்வையாக ₹9000 செலுத்த வேண்டுமெனின் இறக்குமதி செய்யும் பொருளின் பெறுமானம் யாது என்பதுதான் வினா. அதாவது பொருளின் பெறுமதி யாது என்பது வினா. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், 130 அதாவது இறக்குமதி பெறுமானம் 100 இருந்தால், இறக்குமதி பொருளின் பெறுமானம் 100 இருந்தால் தீர்வையாக ₹30 அறவிடப்படும் என்பதே அந்த 30% என்பதனுடைய கருத்தாகும். அதாவது இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருளினுடைய பெறுமதி ₹100 இருந்தால் தீர்வை பெறுமானமாக ₹30 அறவிடப்படும் என்பதே இதனுடைய பொருளாகும். ஆகவே இந்த ₹30 இருந்தால், அதாவது தீர்வை ₹30 இருந்தால் இறக்குமதி பெறுமானம் 100. தீர்வை ₹30 இருந்தால் இறக்குமதி பெறுமானம் 100. ஆகவே ₹9000 தீர்வையாக இருந்தால் இறக்குமதி பெறுமானம் எவ்வளவு என்பதுதான் இந்த வினாவினுடைய சுருக்கம். ஆகவே இந்த வினாவை ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். ஆகவே உங்களுக்கு விளங்கியிருக்கும், 100 30. ஆகவே 30 × 100 தர 9000 என இதைடுவோம். அதாவது 30 ரூபா தீர்வையாக இருந்தால் இறக்குமதி பெறுமானம் 100. ஆகவே 30 × 100 தர 9000. அதாவது 9000 ரூபாவாக இருந்தால் எவ்வளவு பொருளின் பெறுமதி என கணிக்கின்றோம். ஆகவே இவ்வாறு எழுதிய பின், அதாவது 30 × 100 தர 9000 என எழுதிய பின் அதை சுருக்குகின்ற பொழுது நமக்கு ₹30,000 விடையாக கிடைக்கின்றது. அந்த வினாவிலே பி பகுதியாக ஒரு வினா வினவப்பட்டிருக்கின்றது. அந்த வினாவிலே 1வது வினாவாக ஒரு வீட்டின் ஆண்டு மதிப்பீட்டு பெறுமானம் ₹30,000 ஆகும். அந்த ஆதனத்திற்கு நகர சபை 8% ஆண்டு இறைவரியை அறவிடுமெனின் நகரசபை 8% ஆண்டு இறைவரியை அறவிடுமெனின் ஒரு காலாண்டிற்கு செலுத்த வேண்டிய இறைவரியை காண்க. ஒரு காலாண்டுக்கு செலுத்த வேண்டிய இறைவரியை காண்க என வினவப்பட்டிருக்கின்றது. அந்த வினாவிலே காலாண்டு வரி வினவப்பட்டிருந்தாலும் முதலிலே நாம் ஆண்டு வரியை காண வேண்டும். முதலிலே நாம் ஆண்டு வரியை காண வேண்டும். அப்பொழுது ஆண்டு வரியை காண்பதற்கு நமக்கு மதிப்பீட்டு பெறுமானம் தேவை. ஆகவே மதிப்பீட்டு பெறுமானம் 30,000 தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே 8% என்பதால் 108. 8% என்பதால் 108. தர 30,000 எவ்வளவு என்று காண வேண்டும். 108 தர 30,000 எவ்வளவு என காண வேண்டும். அவ்வாறு காணுகின்ற பொழுது, அதை சுருக்குகின்ற பொழுது நமக்கு ₹2,400 என கிடைக்கின்றது. அதாவது ஆண்டிற்கான இறைவரி ₹2,400 என விடையாக கிடைக்கின்றது. ஆனால் இந்த வினாவிலே நமக்கு வினவப்பட்டிருப்பது காலாண்டு வரியாகும். இந்த வினாவிலே நமக்கு வினவப்பட்டிருப்பது காலாண்டு வரியாகும். காலாண்டு வரிக்கும் ஆண்டு வரிக்கும் இடையிலான தொடர்பு, அதாவது ஒரு ஆண்டிலே 4 காலாண்டுகள் இருக்கின்றன. ஒரு ஆண்டிலே 4 காலாண்டுகள் இருக்கின்றன. ஆகவே ஆண்டிற்கான இறைவரி ₹2,400. ஆண்டிற்கான இறைவரி ₹2,400. ஆகவே காலாண்டிற்கான வரி காண்பதற்காக, ஆண்டு வரியை 4 வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுக்கின்ற பொழுது 2,400 வகுக்கின்ற பொழுது 600 என கிடைக்கின்றது. 2,400 வகுக்கின்ற பொழுது 600 என கிடைக்கின்றது. ஆகவே காலாண்டுக்கான வரி ₹600 ஆகும். ஆகவே மாணவர்களே, இந்த வினாவினூடம் உங்களுக்கு விளங்கிய விடயம் என்னவென்று சொன்னால், காலாண்டு வரியை காண்பதற்கு முதலிலே ஆண்டு வரியை காண வேண்டும். அந்த ஆண்டு வரியை கண்டு 4 வகுப்பதன் மூலம் நமக்கு காலாண்டிற்கான வரி கிடைக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு வினா வினவப்பட்டிருக்கின்றது. சில ஆண்டுகளுக்கு பின்னர் வீட்டின் மதிப்பீட்டு பெறுமானம் மாறியது. அத்துடன் நகரசபை அறவிட இறைவரி சதவீதமும் 9% வரை அதிகரித்தது. அதோடு நகரசபை அறவிடும் இறைவரி சதவீதமும் 9% வரை அதிகரித்தது. அப்பொழுது ஒரு காலாண்டிற்காக செலுத்த வேண்டிய இறைவரி ₹30 அதிகரித்ததெனின் வீட்டின் புதிய மதிப்பீட்டு பெறுமானத்தை காண்க. என வினா வினவப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே முதலிலே தற்போது காலாண்டிற்கான வரியை முதலிலே காண்போம். அந்த வகையிலே ஏற்கனவே காலாண்டிற்காக ₹600 செலுத்துகின்றோம். இப்பொழுது அந்த வரி ₹30 அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு காலாண்டிற்காக. ஆகவே புதிய காலாண்டு வரி ஏற்கனவே இருந்த ₹600 தற்போது அதிகரித்திருக்கின்ற ₹30 மொத்தமாக ₹630 புதிய காலாண்டு வரி இருக்கின்றது. உங்களுக்கு விளங்கியிருக்கும், ₹600 என்பது ஏற்கனவே இருந்த காலாண்டு வரி, புதிதாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற காலாண்டு வரி 30 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே மொத்தமாக 630 ரூபாவாக புதிய காலாண்டு வரி இருக்கின்றது. ஆகவே மதிப்பீட்டு பெறுமானம் காண்பதற்காக நமக்கு ஆண்டு வரி தேவை. ஆகவே காலாண்டு வரியை ஆண்டு வரியாக மாற்றுவதற்கு நாம் 4 பெருக்க வேண்டும். ஆகவே காலாண்டு வரி 630, அதை 4 பெருக்குகின்ற பொழுது 2520 என கிடைக்கும். 2520 என கிடைக்கின்றது. ஆகவே புதிய ஆண்டு வரி 2520 ரூபாய். அதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு விளங்கியிருக்கும் 9% என்பதனுடைய கருத்து, 9% என்பதனுடைய கருத்து 9 ரூபாய் வரியாக இருந்தால் ஆண்டு பெருமானம் 100. 9 ரூபாய் வரியாக இருந்தால் ஆண்டு பெருமானம் 100. ஆகவே 2520 வரியாக இருந்தால் ஆண்டு பெருமானம் யாது என்பதுதான் வினா. ஆகவே 9 × 100 தர 2520, 9 × 100 தர 2500. ஆகவே அதை சுருக்குகின்ற பொழுது நமக்கு ரூபாய் 28,000 என கிடைக்கும். ஆகவே வினாவின்படி வீட்டினுடைய புதிய ஆண்டு மதிப்பீட்டு பெறுமானம் ரூபாய் 28,000 ஆகும். இவ்வளவு நேரம் இந்த வினாவின் நீங்கள் பார்த்த பகுதியை பார்த்தோம் என்று சொன்னால், இது தரம் 10 சதவீதம் என்னும் பாடப்பரப்பின் கீழே இருக்கின்றது. ஆகவே தரம் 10 முக்கியத்துவம், தரம் 10 பாடப்பரப்பினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். இது மொத்தமாக ஒரு கட்டமைப்பு வினாவாக இருக்கின்ற வேளையில் மொத்தமாக இந்த வினாவுக்காக 10 கிடைக்கின்றன. ஆகவே தரம் பற்றிலே கற்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த வினா வினவப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் கற்கின்ற பொழுதும் தரம் 10 பாடப்பரப்பிற்கும் மிக முக்கியமான ஒரு முக்கியத்துவத்தை வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்குகின்ற பொழுது எமக்கு வினா பத்திரத்தில் புள்ளிகளை பெற்றுக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். இப்பொழுது இந்த வினாவினூடாக உங்களுக்கு சதவீதம் தொடர்பான விடயங்களில் இருக்கின்ற தீர்வை தொடர்பாகவும் ஆண்டு பெருமானம் அல்லது இறைவரி தொடர்பான விடயங்களையும் விளங்கியிருக்கும். அந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டே இந்த மொத்த வினாவும் வினவப்பட்டிருக்கின்றது. இனி நாம் 2018 சதவீதம் தொடர்பாக பகுதி 2 வினவப்பட்டிருக்கின்ற ஒரு வினாவை பார்ப்போம். அந்த வினாவிலே ஏகமா பி எனும் இரு வங்கிகள் வைப்புகளுக்காக செலுத்தும் வட்டி பற்றிய கீழே குறிப்பிட்ட அறிவித்தலில் வெளியிட்டுள்ளன. அதாவது ஏ என்ற ஒரு வங்கியும் பி என்ற வங்கியும் தங்களுடைய வங்கியில் வைப்பு செய்யும் பணத்துக்காக செலுத்தப்படுகின்ற வட்டி தொடர்பான அறிவித்தல்களை வெளியிட்டிருக்கின்றன. அந்த அறிவித்தல் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் ஏ என்ற வங்கியானது உங்கள் வைப்புக்கு 5.2% ஆண்டு எளிய வட்டி என சொல்லப்பட்டிருக்கின்றது. நிறுவனம் ஏ ஆனது உங்கள் வைப்புக்காக 5.2% ஆண்டு எளிய வட்டி என சொல்லப்பட்டிருக்கின்றது. பி என்ற நிறுவனமானது உங்களுடைய வைப்புக்காக 5% ஆண்டு கூட்டு வட்டி என சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டு கூட்டு வட்டி என சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே ஏ என்ற நிறுவனம் வங்கி இருக்கின்றது, பி என்ற வங்கி இருக்கின்றது. ஆகவே இரண்டிலும் வைப்புகள் தொடர்பாக, அதாவது நாங்கள் வைப்பு செய்கின்ற பணத்துக்கான வட்டி வீதத்தை குறிப்பிட்டிருக்கின்றன. இந்த வினாவை பார்க்கின்ற பொழுது, இந்த வினாவை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும் இரண்டு விதமான வங்கிகளிலும் வைப்பினுடைய முறைகளும் வேறு, அதில் வழங்கப்படுகின்ற வட்டி முறைகளும் வேறு. ஏ என்ற நிறுவனம் எளிய வட்டிக்கு வழங்குகின்றது. ஏ என்ற நிறுவனம் எளிய வட்டிக்கு வழங்குகின்றது. பி என்ற நிறுவனம் கூட்டு வட்டிக்கு வழங்குகின்றது. பி என்ற நிறுவனம் கூட்டு வட்டிக்கு வழங்குகின்றது. இப்பொழுது நாம் வினாவை பார்ப்போம். மோகனிடம் ரூபா 80,000 இருந்தது. மோகனிடம் ரூபா 80,000 இருந்தது. அவர் அதில் அரைவாசியை வங்கி ஏயிலும் மீதி அரைவாசியை வங்கி பியிலும் வைப்பு செய்தார். மோகன் என்பவர் தன்னிடமிருந்த 80,000 ரூபாவை ஏ என்ற வங்கியில் அரைவாசியும் பி என்ற வங்கியில் அரைவாசியையும் வைப்பு செய்திருக்கின்றார். முதலாவது வினா, வங்கி ஏயில் செய்த பண வைப்பிலிருந்து, வங்கி ஏயில் செய்த பண வைப்பிலிருந்து மோகனுக்கு ஓராண்டிற்கு கிடைக்கும் வட்டியை காண்க, மோகனுக்கு ஓராண்டுக்கு கிடைக்கும் வட்டியை காண்க என வினா வினவப்பட்டிருக்கின்றது. முதலிலே ஏயிலிருந்து ஓராண்டு முடிவில் பெற்ற வட்டியை காண்போம். ஏயிலிருந்து ஓராண்டு முடிவில் பெற்ற வட்டியை பார்ப்போம். ஆகவே எளிய வட்டி என்பதால் 100:5.2 தர 40,000. 40,000 என்பது 80,000 அரைவாசி. காரணம் என்னவென்று சொன்னால், வங்கி ஏயிலே அவர் 80,000 அரைவாசியை வைப்பு செய்திருக்கின்றார். 80,000 அரைவாசியை வைப்பு செய்திருக்கின்றார். ஆகவே 100:5.2, 100 × 5.2 தர 40,000. ஆகவே அதை நாம் சுருக்குகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த 100 மடங்கு என்பதால் சுருக்குவது இலகுவாக இருக்கும். 100 மடங்கு என்பதால் சுருக்குவது இலகுவாக இருக்கும். ஆகவே சுருக்கி விடையை பெறுகின்ற பொழுது ரூபா 2,080 என கிடைக்கும். ரூபா 2,080 என கிடைக்கும். ஆகவே ஓராண்டில் மோகனுக்கு கிடைக்கின்ற வட்டி, அதாவது வங்கி ஏயிலே கிடைக்கின்ற வட்டி ரூபா 2,080 ஆகும். இரண்டாவது வினாவாக, அவருடைய பண வைப்புகளிலிருந்து, அவருடைய பண வைப்புகளிலிருந்து 2 ஆண்டுகளின் இறுதியில் அவருக்கு எவ்வங்கியிலிருந்து கூடுதல் வருமானம் கிடைக்கும், எவ்வங்கியிலிருந்து கூடுதலான வருமானம் கிடைக்கும், உமது விடைக்கு காரணங்களை காட்டுக என சொல்லப்பட்டிருக்கின்றது. காரணங்களை காட்டுவது என்பது கணித்தலின் ஊடாக நாம் பெற்ற விடையை விளங்கப்படுத்துவதாகும். ஆகவே முதலாவதாக நாம் பார்ப்போம், ஏ எனும் வங்கியால் 2 ஆண்டுகளுக்கு பெற்ற வட்டி எவ்வளவு என்று. ஏ எனும் வங்கியால் 2 ஆண்டுகளுக்கு பெற்ற வட்டியை பார்ப்போம். முதலாவது வினாவிலே ஏற்கனவே கண்டுவிட்டோம், 1 ஆண்டுக்காக வங்கி ஏயிலே கிடைக்கின்ற, முதலாவதாக நாம் ஏ எனும் வங்கியால் 2 ஆண்டுகளுக்கு பெற்ற வட்டியை பார்ப்போம். ஏ எனும் வங்கியால் 2 ஆண்டுகளுக்கு பெற்ற வட்டியை பார்ப்போம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது, ஏற்கனவே முதல் வினாவிலே நாம் பார்த்தோம் 1 ஆண்டுக்கான வட்டி 2,080 ரூபாய் என, 1 ஆண்டுக்கான வட்டி 2,080 ரூபாய் என பார்த்தோம். ஆகவே 1 ஆண்டிற்கு 2,080 ரூபாய் என்றால் 2 ஆண்டுகளுக்கான வட்டியை பார்ப்பதற்கு 2,080 ஐ 2 ஆல் பெருக்க வேண்டும். அவ்வாறு பெருக்கின்ற பொழுது 2,080 ஐ 2 ஆல் பெருக்கினால் 4,160 என கிடைக்கும். 4,160 என கிடைக்கும். பி எனும் வங்கியில் முதலாம் ஆண்டில் கிடைத்த வட்டியை பார்ப்போம். பி எனும் வங்கியில் முதலாம் ஆண்டு முடிவில் கிடைத்த வட்டியை பார்ப்போம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இரண்டாம், அதாவது பி எனும் வங்கியில் 5% கூட்டு வட்டி கிடைக்கின்றது. ஆகவே அங்கே வட்டி முறை காண்பது வித்தியாசமான முறையாகும். அது ஏற்கனவே கடந்த கால வகுப்புகளிலும் இது தொடர்பாக கலந்துரையாடினோம். அந்த வகையிலே முதலாம் ஆண்டு முடிவில் கிடைத்த வட்டியை பார்க்கின்ற பொழுது அங்கே 5% கூட்டு வட்டி வழங்குவதால் 100 × 5 = 40,000. ஏனென்று சொன்னால் பி என்ற நிதி நிறுவனத்திலும், அதாவது பி என்ற வங்கியிலும் அவர் அரைவாசியை வைப்பு செய்கின்றார். ஆகவே அரைவாசி 40,000 ரூபாய் ஆகும். அந்த வகையிலே 100 × 5 = 40,000 என போட்டு நாங்கள் இதை சுருக்குகின்ற பொழுது நமக்கு 2,000 ரூபாய் கிடைக்கின்றது. அப்பொழுது அடுத்ததாக நாம் காண வேண்டியது இரண்டாம் ஆண்டிற்கான வட்டி. ஏன் 2 வருடங்கள் இவர் வைப்பு செய்வதால் இரண்டாம் ஆண்டுக்கான வட்டியை காண்போம். அவ்வாறு காணுகின்ற பொழுது முதலாம் வருட வட்டியையும் முதலுடன் சேர்த்து 2 வருடத்துக்கான வட்டி காண்போம். உங்களுக்கு கூட்டு வட்டி காணுகின்ற முறை தொடர்பாக ஞாபகம் இருக்கும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது முதலாம் வருட கிடைத்த வட்டியையும் முதலையும் சேர்த்தே நாங்கள் 2 வருடத்துக்கான வட்டியை காண்போம். ஆகவே முதலாம் வருடத்துக்கான வட்டி 2,000 ரூபாய், வைப்பு செய்த தொகை 40,000 ரூபாய். ஆகவே மொத்தமாக 42,000 ரூபாவுக்கு இரண்டாம் வருட வட்டி காண்போம். ஆகவே அதே 5%, அந்த சதவீதத்தில் எந்த மாற்றமும் இல்லை. இரண்டாம் வருடத்திலும் அதே 5% என்பதால் 100 × 5 = 42,000 பார்க்கின்றோம். 100 × 5 = 42,000 பார்க்கின்றோம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அதனை சுருக்கினோம் என்று சொன்னால் ரூபாய் 2,100. ஆகவே இரண்டாம் வருட இறுதியில் 2,100 ரூபாய் இவருக்கு வட்டியாக கிடைக்கின்றது. ஆகவே முதலாம் வருடத்தில் 2,000 ரூபாவும் இரண்டாம் வருடத்தில் 2,100 ரூபாவும் இவருக்கு கிடைக்கின்றது. ஆகவே மொத்தமாக இவருக்கு 4,100 ரூபாய் வட்டியாக கிடைக்கின்றது. நமக்கு வினவப்பட்டிருக்கிறது எந்த வங்கியிலிருந்து கூடுதலான வருமானம் கிடைக்கும், என்று வினவப்பட்டிருக்கின்றது. ஆகவே வங்கி ஏயிலிருந்து 2 வருடங்களுக்காக 4,160 ரூபாய் கிடைக்கின்றது. பி எனும் வங்கியிலிருந்து 2 வருடங்களுக்காக 4,100 ரூபாய் கிடைக்கின்றது. ஆகவே உங்களுக்கு இப்பொழுது விளங்கி இருக்கும், அதாவது வங்கி ஏயிலே வட்டி கூடுதலாக கிடைக்கின்றது. அதுவும் 60 ரூபாய் கூடுதலாக கிடைக்கின்றது. இந்த வினாவை பொறுத்தவரைக்கும் நமக்கு எவ்வளவு வினால் கூடுதலாக கிடைக்கும் என்று வினவப்படவில்லை. இருந்தாலும் சில வினாக்களில் அவ்வாறு வினவப்பட்டிருக்கின்றன. எவ்வளவு அதிகமாக கிடைக்கும், வட்டி எவ்வளவு அதிகமாக கிடைக்கும், அல்லது வருமானம் எவ்வளவு அதிகமாக கிடைக்கும் என்று வினவப்பட்டிருக்கின்றது. ஆகவே நமக்கு இங்கே 60 ரூபாய் அதிகமாக கிடைக்கின்றது வங்கி ஏயிலே. ஆகவே நாங்கள் விடையளிக்கும் பொழுது வருமானம் கிடைக்கும், எந்த வங்கியில் கூடுதலான வருமானம் கிடைக்கும் என வினவப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் விடையெழுதுகின்ற பொழுது இறுதியாக வங்கி ஏயில் கூடுதலான வட்டி கிடைக்கும் என எழுத வேண்டும். அதையும் உங்களுக்கு தெரியும், சமநிலை வடிவத்திலும் இதை காட்டக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு காட்டுகின்ற பொழுது, அதாவது பெரிது சிறிது என்று காட்டுகின்ற பொழுது 4,160 பெரிது 4,100 விட, 4,160 பெரிது 4,100 விட என சொல்லப்படும். ஆகவே அவ்வாறான வடிவிலும் எமக்கு விடையில் சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக மூன்றாவது வினாவாக வினவப்பட்டிருக்கின்றது, இரு ஆண்டுகளுக்கு பின்னர், இரு ஆண்டுகளுக்கு பின்னர் மோகன் தனக்கு இரு வைப்புகளிலிருந்தும் கிடைத்த மொத்த வருமானத்துடன், இரு ஆண்டுகளுக்கு பின்னர் மோகன் தனக்கு இரு வைப்புகளிலும் இருந்து கிடைத்த மொத்த வருமானத்துடன் தொடக்கத்தில் வைப்பு செய்த பணத்தையும், தொடக்கத்தில் வைப்பு செய்த பணத்தையும் வேறு மேலதிக பணத்தையும் சேர்த்து, மேலதிக பணத்தையும் சேர்த்து அம்மொத்த பணத்தை ஒரு கம்பெனியின் பங்குகளை வாங்குவதற்கிற்றார். அதாவது இரு ஆண்டுகளுக்கு பின்னர் மோகன் தனக்கு இரு வைப்புகளிலிருந்து கிடைத்த மொத்த வருமானத்துடன் தொடக்கத்தில் வைப்பு செய்த பணத்தையும் வேறு மேலதிக பணத்தையும் சேர்த்து அம்மொத்த பணத்தை ஒரு கம்பெனியில் பங்குகளை வாங்குவதற்கு முதலிட்டிருக்கின்றார். அக்கம்பெனி ஒரு பங்கு சந்தை விலையாக ரூபாய் 50 இருக்கின்றது. அக்கம்பெனியின் ஒரு பங்கின் சந்தை விலை ரூபாய் 50 இருக்கின்றது. கம்பெனி ஆண்டுதோறும் ஒரு பங்கிற்கு, கம்பெனி ஆண்டுதோறும் ஒரு பங்கிற்கு ரூபாய் 2 பங்கு லாபத்தை செலுத்துகின்றது. கம்பெனி ஆண்டுதோறும் ஒரு பங்கிற்கு ரூபாய் 2 பங்கு லாபத்தை செலுத்துகின்ற ஒரு ஆண்டின் இறுதியில் அவருக்கு ரூபாய் 3600 பங்கு லாப வருமானம் கிடைத்தது. அவர் பங்குகளை வாங்கும் போது மேலதிகமாக சேர்த்த பணத்தை காண்க, என வினா சொல்லப்படுகின்றது. அதாவது அவரிடமிருந்த 80,000 ரூபாவையும் அதோடு 2 ஆண்டுகளுக்கு பின்னர் 2 வங்கிகளிலும் இருந்த கிடைத்த வருமானத்தையும் மேலதிகமாக சில பணத்தையும் சேர்த்து இவர் முதலீடு செய்கின்றார் ஒரு பங்கு நிறுவனத்தில். அந்த பங்கு நிறுவனமானது ஒரு பங்கிற்காக ரூபாய் 50,000 வழங்குகின்றது. அந்த பங்கு நிறுவனமானது ஆண்டுதோறும் ஒரு பங்கிற்கு 2 பங்கு லாபமாக வழங்குகின்றது, ரூபாய் 2 பங்கு லாபமாக வழங்குகின்றது. இறுதியில் அவருக்கு பங்கு லாபமாக 3600 கிடைத்திருக்கின்றது. இவை அனைத்தும் இந்த வினாவில் இருந்து நாம் பெறக்கூடிய தகவல்கள். இந்த தகவல்களை கொண்டு நாங்கள் இந்த வினாவுக்கு விடையளிக்கின்ற பொழுது முதலிலே நாம் பங்குகளினுடைய எண்ணிக்கையை காண்போம். ஆகவே பங்குகளினுடைய எண்ணிக்கையை காண்பதற்காக நமக்கு பங்கு லாபம் தெரியும், மொத்தமாக கிடைத்த பங்கு லாபம் தெரியும். ஆகவே பங்கு லாபம் 3600. அந்த பங்கு லாபம் எவ்வாறு கிடைத்தது என்று சொன்னால் ஒரு பங்கிற்கு 2 ரூபாய் வீதம் கிடைத்திருக்கின்றது. ஆகவே எத்தனை பங்குகளுக்கு கிடைத்திருக்கும் என பார்ப்பதற்கு 3600 2 வகுப்போம். உங்களுக்கு விளங்கியிருக்கும், இலகுவான வினாவாக இருக்கின்றது. 3600 ரூபாய் பங்கு லாபம் கிடைக்கின்றது, ஒரு பங்கிற்கு 2 ரூபாய் பங்கு லாபம் கிடைக்கின்றது. ஆகவே எத்தனை பங்குகள் இருக்கின்றது என்பது பார்ப்பதற்காக 3600 2 வகுக்கின்றோம். 3600 2 வகுக்கின்றோம். அவ்வாறு வகுக்கின்ற பொழுது நமக்கு 1800 என விடை கிடைக்கின்றது. அதாவது அந்த கம்பெனியிலே நாம் வாங்கிய பங்குகளினுடைய எண்ணிக்கை 1800. அடுத்ததாக நாம் பங்குகளை வாங்கிய விலையை பார்ப்போம். அந்த கம்பெனியிலே மோகன் என்பவர் வாங்கிய பங்குகளினுடைய விலையை பார்ப்போம். ஒரு பங்கிற்காக 50 ரூபாய் சந்தை விலையாக நிர்ணயித்துள்ளது. அந்த கம்பெனி ஒரு பங்குக்காக சந்தை விலையாக ரூபாய் 50 நிர்ணயித்துள்ளது. அவ்வாறு இந்த மோகன் என்பவர் 1800 பங்குகளை வாங்கியிருக்கின்றார். அந்த கம்பெனியிலே 1800 பங்குகளை வாங்கியிருக்கின்றார். ஆகவே ஒரு பங்குக்கு 50 ரூபாவாக இருந்தால் 1800 பங்குகளுக்கும் எவ்வளவு என பார்ப்போம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 50 ஐ 1800 பெருக்க வேண்டும். அவ்வாறு பெருக்கின்ற பொழுது ரூபா 90,000 என கிடைக்கின்றது. ஆகவே இந்த கம்பெனியிலே பங்குகளை வாங்குவதற்காக இவர் 90,000 ரூபாவை முதலீடு செய்திருக்கின்றார். இப்பொழுது நமக்கு வினவப்பட்டிருக்கின்றது, ஏற்கனவே வினாவிலே சொல்லப்பட்டது, இவர் இங்கே முதலிடுவதற்காக ஏற்கனவே வைத்திருந்த 80,000 ரூபாவையும் கம் வங்கி ஏயிலே கிடைத்த 4,160 ரூபாவையும் வங்கி பியிலே கிடைத்த 4,100 ரூபாவையும் சேர்த்து சில மேலதிகமாக பணத்தை சேர்த்திருக்கின்றார், சேர்த்து இந்த பங்குகளை கொள்வனவு செய்திருக்கின்றார் என்று ஏற்கனவே வினாவிலே நமக்கு சொல்லப்பட்டது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 80,000 ரூபாவையும் 4,100 ரூபாவையும் 4,160 ரூபாவையும் கூட்டி 90,000 கழிக்க வேண்டும். 90,000 கழிக்க வேண்டும். ஆகவே அவ்வாறு கழிக்கின்ற பொழுது நமக்கு மேலதிகமாக மோகன் சேர்த்த பணத்தை நம்மால் காணக்கூடியதாக இருக்கும். மேலதிகமாக மோகன் சேர்த்த பணத்தை நம்மால் காணக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு காண்கின்ற பொழுது 80,000, 4,100, 4,160 ஆகிய அனைத்தையும் கூட்டி 90,000 கழிக்கின்ற பொழுது நமக்கு ரூபாய் 1,740 என கிடைக்கும். அந்த 1,740 என்பதுதான் அவர் மேலதிகமாக பங்குகளை அந்த 1,740 ரூபாய் என்பதுதான் மேலதிகமாக அவர் சேர்த்த பணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த வினாவிலே வினவப்பட்டிருப்பதும் பங்குகளை வாங்குவதற்காக அவர் மேலதிகமாக செலவிட்ட பணத்தை காண வேண்டும் என்பதே வினா வினவப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மிகவும் சிறப்பான வினாவாக இருந்திருக்கும், உங்களுக்கு விளங்கியிருக்கும், சற்று சிந்தித்து விடையளிக்க வேண்டிய வினாவாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பகுதி 2 வினவப்படுகின்ற வினாக்கள் அனைத்தும் சற்று சிந்தித்து விடையளிக்கக்கூடிய வினாக்களாக நுட்ப முறைகளை பயன்படுத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இருந்த போதிலும் இலகுவான வினாக்களை நாம் கற்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு அவற்றை மீட்டி பார்ப்பதனூடாக அந்த நுட்பங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பகுதி 2 வினாக்களுக்கு விடையளிப்பதற்காக இனி நாம் 2019 வினவப்பட்டிருக்கின்ற வினாக்கள் தொடர்பாக பார்ப்போம். 2019 பகுதி 1 பியிலே 3வது வினாவாக இந்த சதவீதம் தொடர்பான வினா வினவப்படும். இந்த வினாவை பார்த்தோம் என்று சொன்னால், குமார் நகரசபை எல்லைகளின் உள்ளே ஒரு வியாபாரத்தை நடத்தும். குமார் என்பவர் நகரசபை எல்லைகளின் உள்ளே ஒரு வியாபாரத்தை நடத்துகின்றார். அவருக்கு, அதாவது அவருடைய வியாபார நிலையத்தின் ஆண்டு மதிப்பீட்டு பெறுமானம் ₹40,000 ஆகும். அவருடைய வியாபார நிலையத்தின் ஆண்டு மதிப்பீட்டு பெறுமானம் ₹40,000 ஆகும். அந்நகர சபை 22% ஆண்டு இறைவரியை அறவிடுகின்றது. முதலாவது வினா, ஆண்டுதோறும் செலுத்த வேண்டிய இறைவரியை காண்க என வினவப்பட்டிருக்கின்றது. ஆகவே 22% வினவப்பட்டிருக்கிறதால், 22% என வினாவிலே வினவப்பட்டிருக்கின்றது. 22% எவ்வளவு செலுத்த வேண்டும் என வினவப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஆண்டிற்கான இறைவரி இடைவரியை காண்பதற்காக 100 தர 40,000 எவ்வளவு என பார்ப்போம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 100 என போட்டு சுருக்குகின்ற பொழுது நமக்கு ₹8,800 என கிடைக்கும். அடுத்த வினாவாக, அவர் காலாண்டிற்கு இறைவரியாக எவ்வளவு செலுத்த வேண்டும் என வினவப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே முதல் வினாவிலே, அதாவது 2018 வினாவிலே பார்த்த பொழுது ஆண்டு வரிக்கும் காலாண்டு வரிக்கும் இடையிலான தொடர்பை பார்த்தோம். ஆண்டு வரியிலிருந்து காலாண்டு வரியை காண்பதற்காக ஆண்டு வரியை 4 பிரிப்போம். ஆண்டு வரியிலிருந்து காலாண்டு வரியை காண்பதற்காக ஆண்டு வரியை நான்கால் வகுப்போம். அவ்வாறு வகுக்கின்ற பொழுது 8800 நான்கால் வகுத்தால் 2200, 8800 நான்கால் வகுத்தால் 2200. ஆகவே காலாண்டிற்காக ரூபாய் 2200 வரியாக செலுத்துகின்றோம். காலாண்டிற்காக ரூபாய் 2200 வரியாக செலுத்துகின்றோம். அதிலே பி பகுதியாக ஒரு வினாவிலே ஒரு அட்டவணை ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. அந்த அட்டவணையிலே ஆண்டு பெருமானம் வருமான வரி சதவீதம் என தரப்பட்டிருக்கின்றது. ஆண்டு பெருமானம் வருமான வரி சதவீதம், ஒரு நிரலிலே ஆண்டு பெருமானமும் அடுத்த நிரலிலே வருமான வரி சதவீதமும் தரப்பட்டிருக்கின்றது. அதிலே முதலாம் 500,000 வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. முதலாவது 500,000 வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த 500,000 4% வரி என, அடுத்த 500,000 4% வரி என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்த 500,000 8% வரி என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்த 500,000 8% வரி என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேற்குறித்த அட்டவணைக்கு ஏற்ப குமார் ஓராண்டிற்காக, ரூபா 12,000 வருமான வரியாக செலுத்துகின்றார். மேற்குறித்த அட்டவணைக்கு ஏற்ப குமார் ஓர் ஆண்டிற்காக ரூபா 12,000 வருமான வரியாக செலுத்துகின்றார். அவருடைய ஆண்டு வருமானம் யாது என மேற்குறித்த அட்டவணைக்கு ஏற்ப குமார் ஓர் ஆண்டிற்காக ரூபா 12,000 வருமான வரியாக செலுத்துகின்றார். அவருடைய ஆண்டு பெருமானம் யாது என வினவப்பட்டிருக்கின்றது. இந்த வினாவிலே 500,000 நாம் 500,000 அதாவது முதல் 500,000 வரி சதவீதம் இல்லை, அவை 500,000 நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னோம். அதாவது 4% எவ்வளவு வரி செலுத்தியிருப்பார் என்று பார்ப்போம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 4×100 அதாவது 4% வரியாக இருந்தால் 100 ரூபாய் வருமானமாக இருக்கும். ஆகவே 4×100 தர 12,000, 12,000 ஆகவே 300,000 வருமானமாக பெறுகின்றார். இதை சுருக்குகின்ற பொழுது 300,000 வருமானமாக பெறுகின்றார். ஆகவே 300,000 என்பது இரண்டாவது கட்டத்திலே அமைந்திருக்கும். ஆகவே முதலாவது 500,000 வரி விலக்களிக்கப்பட்டுள்ளதால் முதலாவது 500,000 வரி விலக்களிக்கப்பட்டிருப்பதால் நாங்கள் அந்த அடுத்த 500,000 நாங்கள் பார்ப்போம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுதே நமக்கு அடுத்த அதாவது 4% வருமானமாக அவருக்கு 300,000 கிடைக்கின்றது. 4% வரிக்காக 300,000 ரூபாய் வருமானமாக கிடைக்கின்றது. ஆகவே ஏற்கனவே வரி விலக்களிக்கப்பட்டிருக்கின்ற 300,000 சேர்க்க வேண்டும். அதாவது வரி செலுத்துகின்ற 300,000 சேர்க்கின்ற பொழுது மொத்தமாக இவருடைய ஆண்டு வருமானம் 800,000. இவருடைய ஆண்டு வருமானம் 800,000. ஆகவே உங்களுக்கு விளங்கியிருக்கும் அந்த 500,000 என்பது வரி விலக்களிக்கப்பட்டுள்ளதுக்கும் இவருடைய வருமானமாக இருக்கும். அடுத்ததாக 4% வரியாகவே இவர் 12,000 செலுத்துகின்றார். அந்த 12,000 எவ்வளவுக்கு செலுத்துகிறார் என்று சொன்னால் ரூபாய் 300,000 செலுத்துகின்றார். ஆகவே இவருடைய மொத்த வருமானம் ரூபாய் 800,000. ஆகவே உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த வினாக்களினூடாக இதுவும் தரம் 10 கற்கின்ற எண்ணக்கருக்களை அடிப்படையாக கொண்டு இந்த வினாவும் வினவப்பட்டிருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் வினவப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வினாக்களில் இது ஒன்றாகும். ஆகவே மாணவர்களே, இந்த சதவீதம் தொடர்பான பாடப்பரப்பிற்கு மிகவும் முக்கியமானதொரு முதல் உரிமையை நீங்கள் வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்குகின்ற பொழுது மிகவும் இலகுவான முறையிலே பரீட்சையிலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பரீட்சை எதிர்நோக்கி இருக்கின்ற மாணவர்களாகிய நீங்கள் இந்த காலப்பகுதியிலே கடந்த கால வினாக்களுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மிகவும் முக்கியமானதும் அடுத்தடுத்தாக வினவப்பட்டிருக்கின்ற வினாக்களை பார்க்கின்ற பொழுது அதிலே இந்த சதவீதம் எனும் பாடப்பரப்பு மிக முக்கியமாக இருக்கின்றது. ஆகவே மாணவர்கள் நீங்கள் அனைவரும் இந்த சதவீதம் தொடர்பான பாடங்களை கற்கின்ற பொழுது மிகவும் இலகுவான முறையிலும் நுட்பமான முறையிலும் கற்கின்ற பொழுது இந்த எண்ணக்கரு தொடர்பாக, அதாவது சதவீதம் தொடர்பான எண்ணக்கரு தொடர்பாக வினவப்படுகின்ற வினாக்களுக்கு மிகவும் இலகுவான முறையிலே விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த சதவீதம் தொடர்பான வினாக்கள் தொடர்பாக கூடிய கவனத்தை செலுத்துமாறு கேட்டுக்கொள்வதோடு, இன்னும் ஒரு நிகழ்வில் உங்களை இதே போன்று சதவீதம் தொடர்பான மீட்டல் தொடர்பான விடயங்களுடன் கலந்துரையாடுவதற்காகவும், எஞ்சியிருக்கின்ற இந்த 2019 பகுதி 2 வினாவும் 2020 வினவப்பட்டிருக்கின்ற வினா தொடர்பாகவும் மீண்டும் ஒருமுறை கலந்துரையாடும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.